SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சிவா கைலாசம்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 50 வருடங்களுக்கு மேல் பாராளுமன்ற உறுப்பினர், 3 புதிய கட்சியை நிறுவியவர், 3 அரசியல் கட்சிகளில் பிரதமராக இருந்தவர், 7 வருடங்களுக்கு மேல் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக ஆட்சி செய்தவர், ஆஸ்திரேலியாவின் 7வது பிரதமர் என்ற பெருமைக்குரிய பில்லி ஹியூக்ஸ் அவர்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். பில்லி ஹியூக்ஸ் அவர்கள் தனது 22 வயதில் பிரிட்டனில் இருந்து காலனி ஆஃப் குயின்ஸ்லாண்டுக்கு குடிபெயர்ந்தார். முதல் முறையாக கல்வித்துறையில் வேலை தேடி அலைந்தார். அவருக்கு ஏற்ற வேலை கிடைக்காததனால் கூலித் தொழிலாளியாக மாறினார். தோட்டங்களில் பழங்களை பறிப்பது, இரும்பு பட்டறையில் இரும்பு அடித்தல், ஆடு மாடு மேய்த்தல், குதிரை பராமரிப்பு என பல வேலைகளை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார். 1866 சிட்னிக்கு குடிபெயர்ந்தார். அங்கு ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அங்கு தொழிற்சங்க தலைவராக, அதாவது யூனியன் லீடராக மாறினார். அதுவே அவருக்கு அரசியலில் நுழைவதற்கு ஒரு வாயிலாக அமைந்தது. தெருமுனை பிரச்சாரம் செய்வதில் வல்லவர். பின்பு அதை பார்த்த லேபர் கட்சி மெதுவாக தன் கட்சிக்குள் இழுத்தது. இதன் மூலியமாக அவர் லேபர் கட்சிக்குள் அடியெடுத்து வைத்தார். 1901 முதல் காமன்வெல்த் அரசாங்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். அதிலிருந்து அவர் இறக்கும் வரை கிட்டத்தட்ட 52 வருடங்களாக தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி பெற்று இறக்கும் வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதனை படைத்தார். 1915 முதல் முறையாக லேபர் கட்சியின் சார்பாக பிரதமரானார். அவர் ஆட்சியில் அனைத்து ஆஸ்திரேலிய இளைஞர்களும் கட்டாய இராணுவ பயிற்சி என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்த துடித்தார். இன்றளவும் சிங்கப்பூரிலெல்லாம் இருப்பது போல ஆஸ்திரேலியாவின் அனைத்து இளைஞர்களும் கட்டாயமாக இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற முறையை கொண்டுவர முயற்சித்தார். அது மக்களிடம் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இருந்தாலும் தன் குறிக்கோளில் முனையாக இருந்து அதை அமல்படுத்த துடித்தார். ஒருமுறை குயின்ஸ்லாண்டில் வார்விக் என்ற இடத்தில் அது பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் பில்லி ஹியூஸ் மீது முட்டையை வீசினார். மிகவும் ஆத்திரமடைந்தார். அவர் எப்போதும் வெளியே செல்லும் போது கையில் ஒரு கைத்துப்பாக்கி வைத்திருப்பது வழக்கம். ஆனால் அன்று அந்த இளைஞன் மேல் கோபப்பட்டு தன் கைத்துப்பாக்கியை தேடினார். அதிர்ஷ்டகரமாக அந்த கைத்துப்பாக்கியை என்று மறந்து வைத்துவிட்டு வந்தார். மிகவும் ஆத்திரமடைந்தார். அருகில் இருந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து அவரை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த சிறிய கிராமத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியோ, சட்டப்படி என்னால் அவரை கைது செய்ய முடியாது என்று பிரதமரை எதிர்த்து கூறினார். அந்த இடத்தில் பில்லி ஹியூஸ் அவர்கள் மிகவும் ஆத்திரமடைந்தார். அதன் நினைவாக இன்றளவும் வார்விக்கில் அந்த கூட்டம் நடந்த இடத்தில் அதை நினைவுபடுத்தும் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காவல்துறை அதிகாரியை பின்பு அனைவரும் பாராட்டினர். இதனால் மக்களிடமும் உள்கட்சியிலும் அதிக எதிர்ப்பை சேர்த்து கொண்டார். இதன் காரணமாக 1916 லேபர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பிறகு நேஷனல் லேபர் பார்ட்டி என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கினார். அவருக்கு ஆதரவாக இருந்த லேபர் கட்சியிலிருந்து உறுப்பினர்களையும் லிபரல் கட்சியின் ஆதரவுடனும் மீண்டும் பிரதமராக தக்க வைத்துக் கொண்டார். பிறகு நேஷனல் லேபர் பார்ட்டி, இந்த லிபரல் கட்சி, தன் ஆதரவாளர்களை திரட்டி நேஷனலிஸ்ட் என்ற புதிய கட்சியை தொடங்கி 1917 மீண்டும் பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். பெரும்பாலும் இவர் முதல் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக முழங்கினார். அதனால் இவரை பாப்புலர் வார் டைம் லீடர் என்று அழைத்தார்கள்.
Came the years of peace with Mr. Hughes fighting on.
Our first duty as Australians is to Australia, to its industries primary and secondary. But our next duty is to Britain, upon whose strength and power our safety and progress depend.
1922 நேஷனலிஸ்ட் மற்றும் கண்ட்ரி பார்ட்டி இரண்டும் சேர்ந்து இவருக்கு ஆதரவு தர மீண்டும் பிரதமராக பதவியை தக்க வைத்துக் கொண்டார். 1923 உள்கட்சி பூசல் அதிகரித்து கண்ட்ரி பார்ட்டி இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அதனால் இவர் பிரதமர் பதவியை விட்டு விலகினார். பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை கூட தோல்வி இல்லாமல் கடைசி வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பிறகு 1928 உட்கட்சி பூசல் காரணமாக நேஷனலிஸ்ட் கட்சியை விட்டு வெளியேறினார். பிறகு சில நாட்கள் சுயேட்சையா உறுப்பினராக தொடர்ந்தார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார். இவரை பெரும்பாலும் மக்கள் மத்தியிலும் கட்சி மத்தியிலும் இவரை சர்ச்சைக்குரிய அரசியல் தலைவர் என்று விமர்சிக்கப்பட்டனர். இவர் கருத்துக்களில் மிகவும் உறுதியாக இருந்தார். அடுத்தவர் கருத்தை ஏற்க மறுத்தார். இதனால் உட்கட்சியில் இவருக்கு எதிரிகள் அதிகம் சம்பாதித்தார். முன்னாள் இராணுவத்தினரிடம் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இவரை லிட்டில் டிகர் என்று அழைத்தனர். இன்றும் அமலில் இருக்கும் பிரிஃபரன்ஸ் ஓட், அதாவது ஒரு வாக்கு அட்டையில் நமக்கு தேவையான அனைத்து தலைவர்களையும் 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி ஓட்டு போடும் முறையான பிரிஃபரன்ஸ் ஓட்டை கொண்டு வந்தவர் இவர்தான். CSIRO காமன்வெல்த் சயின்டிபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை ஆரம்பித்ததும் இவர்தான். 1919 இவர் பிரதமராக இருந்தபோது பாரிஸ் பீஸ் கான்பரன்ஸுக்கு சென்றார். அங்கு அமைதிக்காக கையெழுத்திட்டார். இதுவே ஆஸ்திரேலியா முதல் முறையாக சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் பிரதமர் என்ற பெருமைக்குரியவராக விளங்கினார். அந்த பாரிஸ் பீஸ் கான்பரன்ஸில் முதல் உலகப் போரில் 60,000 மேற்பட்ட ஆஸ்திரேலிய இராணுவ வீரர்கள் இறந்ததற்கு மிகப்பெரிய தொகையை நஷ்ட ஈடாக கேட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த மாநாட்டில் ஜப்பான் ரேஷனல் ஈக்வாலிட்டி ப்ரொபோசல், அதாவது இன சமத்துவத்தை முன்னிறுத்தியது. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இதை கடுமையாக எதிர்த்தனர். பில்லி ஹியூஸ் அவர்கள் பிரிட்டன் பிரதமரை பார்த்து, இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் நான் உடனடியாக கூட்டத்தை விட்டு வெளியேறுவேன் என மிரட்டல் விடுத்தார். வெள்ளைய இன மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன பாகுபாட்டை அதிகமாக வளர்த்தார். இதனால் அந்த மாநாட்டில் ஜப்பான் மிகவும் வேதனைக்குள்ளானது. ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசியை மிகவும் ஆதரித்தார். ஒயிட் ஆஸ்திரேலியன் இல்லாத ஆஸ்திரேலிய அரசு ஒரு நாள் கூட ஆட்சி செய்ய முடியாது என முழக்கமிட்டார். 1918 முதல் உலகப் போரில் 60,000 ஆஸ்திரேலிய இராணுவ வீரர்கள் இறந்ததை ஞாபகப்படுத்தும் விதமாக ஆர்மிஸ் டே நவம்பர் 11 காலை 11 ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை முதல் முறையாக கொண்டு வந்ததும் இவர்தான். முதல் உலகப் போருக்கு முன்பு நவுரு தீவு ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. முதல் உலகப் போரில் ஜெர்மன் படுதோல்வி அடைந்த பிறகு 1919 நவுரு தீவு ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. பில்லி ஹியூஸ் அவர்கள் காது கேட்கும் குறைபாடு உடையவர். அதனால் எங்கு சென்றாலும் காது கேட்கும் கருவியை சுமந்து செல்வார். அக்காலங்களில் அந்த கருவியானது மிகவும் பெரிய கருவியாக இருக்கும். சில நேரங்களில் அந்த பேட்டரியை ஆன் செய்ய மறந்து விடுவார். அதனால் பல கூட்டங்களில் என்ன பேசுகிறார்கள் என்பதை இவரால் கேட்க முடியாமல் போய்விடும். சில நேரங்களில் அந்த கூட்டம் இவருக்கு பிடிக்கவில்லை என்றால் வேணுமென்றே அதை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கேட்காதது போல் உட்கார்ந்து அதை சமாளிப்பாராம். இவ்வாறு 52 மேலாக ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பில்லி ஹியூஸ் அவர்கள் 1952 இவ்வுலகை விட்டு மறைந்தார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் சிவா கைலாசம்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil